நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம். தமிழ்நாட்டுக்கு நீட் விலக்கு கோரும் தமிழக சட்டமன்ற தீர்மானத்தை ஆளுநர் அவர்கள் திரும்ப அனுப்பியிருப்பது தமிழ்நாட்டில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. மட்டுமல்ல, விரைவில் நடைபெறவிருக்கும் தமிழக நகர்ப்புற உள்ளூராட்சி தேர்தலில் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி முறிந்து போயுள்ளது. இப்படி தமிழக அரசியல் கலகலத்து போயுள்ளது. தமிழக அரசியல் குறித்து அலசுகிறார் 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஊடகத்துறையில் பணியாற்றும் மூத்த சுயாதீன பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள். அவரோடு உரையாடுகிறார் ரைசல். வணக்கம் பிரியன் அவர்களே.
வணக்கம் சார்.
இப்போ தமிழ்நாடு அரசின் நீட் விலக்கு மசோதாவை ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் திரும்ப அனுப்பியிருக்கிறது தமிழ்நாட்டில் அரசியல் சூறாவளி ஏற்படுத்தி இருப்பதாக பார்க்கப்படுகிறது. இந்த பிரச்சனை வந்து வரும் நாட்களில் எப்படியான தாக்கங்களை உருவாக்கும் என்று உங்களுக்கு படுகிறது பிரியன்?
அதாவது சார், இந்த நீட் பிரச்சனைன்றது பார்த்தீங்கன்னா அது நீட் அமுல்படுத்தினதுலேருந்தே வந்து அது பிரச்சனை தான். 2016 அமுல்படுத்தின போது ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்க, அவங்க 1 வருஷம் அந்த வருஷம் வந்து நீட்டுக்கு எக்ஸம்ஷன் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எடப்பாடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு 2017 நீட்டை வந்து தொடர்ந்து இருக்கிறத பாக்குறோம். ஸோ அதனால அந்த நீட்டை வந்து எல்லா கட்சிகளுமே வந்து எக்ஸப்ட் பிஜேபி தவிர எல்லா கட்சிகளுமே இருக்கு. காங்கிரஸ் கொண்டு வந்து நீட்டையே வந்து சுப்ரீம் கோர்ட்டோட 3 பேர் கொண்ட ஜட்ஜி வந்து அரசியல் சட்டத்துக்கு விரோதமானதுன்னு சொல்லி தீர்ப்பளிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் 2013 இந்த காங்கிரஸ் ஆட்சி முடிகிற சமயத்தில், யூபிஏ ஆட்சி முடிகிற சமயத்தில் அப்பீல் பண்ணிட்டாங்க. அந்த கேஸை ரொம்ப வேண்டியது வந்து இப்போ பாஜகவுக்கு என்னன்னா நீட் மேல முழு நம்பிக்கை இருக்கு. இன்ஃபேக்ட் நரேந்திர மோடி குஜராத் வந்தபோது நீட்டை எதிர்த்து வருதான். ஆனால் அவர் வந்து வந்து சென்னை ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த நீட் விஷயத்தை ரொம்ப தீவிரமாக நடத்தி 3 பேர் கொண்ட ஜட்ஜி அரசியல் சட்டத்துக்கு விரோதமாக இருந்ததுல 1 ஜட்ஜி வந்து நீட்டுக்கு ஆதரவாக தீர்ப்பு கொடுத்தார். அதே ஜட்ஜி தலைமையில் ஒரு பெஞ்ச் அமைச்சு அந்த பெஞ்ச் என்னாச்சு, நீட் வந்து செல்லும் அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து ஒரு இடைக்கால தீர்ப்பு தான். இதை வந்து முழுசாக ரிவ்யூ பண்ணுறதுக்கு ஒரு அரசியல் சாசன பெஞ்ச் அமர்த்தலான்றது தான் சுப்ரீம் கோர்ட்டுடைய கன்க்ளூஷன் ஆக்சுவலாக. அது இதுக்கிடையில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அதிமுக எடப்பாடி அரசு வந்து நீட் ஒழிப்பு மசோதா போட்டு அமைச்சாங்க. அதை அவங்க சரியாகவே ஃபாலோ பண்ணல. 18 மாதம் அது பிரசிடென்ட்லேருந்து திருப்பி தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வந்ததே அரசாங்கத்துக்கே தெரியல. கோர்ட்டில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கவுன்சில் சொல்லி தான் தெரிஞ்சது ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் அது திரும்பி வந்த பிறகு அவங்க ஒன்றுமே பண்ண முடியல. இவர்கள் திமுக வந்து பிரச்சாரத்தில் சொன்ன விஷயம் என்னென்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனேயே நீட்டை ஒழிக்கிறதுக்கான மசோதாவை அசம்பிளியில் நிறைவேற்றி அதற்கு வேண்டிய நடவடிக்கைகள் நாங்கள் எடுப்போம் அப்படின்றத அவங்க சொன்னாங்க. பட் அவங்க செய்த ஒரு விஷயம் ஏன் இப்போ பெருசாக பேசப்படுகிறதுனா, அது உதயநிதியோ ஸ்டாலினோ இல்லை திமுகவில் இருக்கிற பிரச்சாரர்கள் பிரச்சாரம் செய்தவர்களோ என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா முதல் கையெழுத்து நீட்டு தான், நீட் இருக்கவே இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. நீட்டுக்கு பின்னாடி ஏகப்பட்ட சட்ட சிக்கல் இருக்கு. அதாவது அதுக்கு வந்து மத்திய அரசும் ஆதரவாக இருக்கு, சுப்ரீம் கோர்ட்டும் ஆதரவாக இருக்கு, மற்ற மாநிலங்களும் பெரிய அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு ஆதரவு கொடுக்கல. ஸோ இவ்வளவு பெரிய சிக்கலான விஷயத்துல வந்து நாங்கள் மேடையில் பேசும்போது ஓட்டு வாங்குறதுக்காக நாங்கள் ஆட்சிக்கு வந்தாலும் நீட் இருக்காது அவங்க சொன்னது, இப்போ அவங்களுக்கே பூமராங்க ஆறுது. யாருக்கு? திமுகவுக்கே. நீங்கள் சொன்னீங்களே பேசும்போது நாங்கள் வந்தால் நீட்டு தான் முதல் கையெழுத்து, இப்போ நீட்டியே டிலே ஆறு, நீங்கள் தான் காரணம் இருக்குன்னு திமுக மேலே எடப்பாடி குற்றஞ்சாட்டார். பட் எடப்பாடிக்கு அந்த உரிமை கிடையாது. ஏன்னா அவருடைய ஆட்சியில் வந்து 18 மாதம் பிரசிடென்ட் செக்ரட்டரியேட்டில் உட்கார்ந்து இந்த மசோதா எங்கே இருக்கு எதுக்குன்னு தெரியாத இருந்தார் அவர். ஸோ இப்போ ஆட்சிக்கு வந்தோடனே திமுக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்க அசம்பிளியில் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் ஏ கே ராஜேந்திர நீதிபதியை வச்சு ஒரு கமிட்டி அப்பாயின் பண்ணி அவங்க ஏடிஎம்கே பண்ண மாதிரி ஒரு டேட்டாவோட போனாங்க மேலே. ஆனால் இந்த டேட்டாவை வந்து என்ன பண்ணுறாரு கவர்னர் மனு 6 மாதம் வச்சு வாங்கி வச்சுட்டு இந்த டேட்டாவே அவர் கணக்கில் எடுத்துக்காரு. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் நீட்டை பற்றி சொன்ன ஜட்ஜ்மெண்ட்டை வச்சு அதை வச்சுட்டு அவர் வந்து இது குறிப்பிட்ட மாணவர்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்காதுன்னு அவர் ஒரு புதுசாக ஒரு விஷயத்த சொல்கிறார். ஆனால் இதுவுமே வந்து இந்த திமுக கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு பெரிய சட்டத்திக்கல் என்னன்னா, இப்போ கவர்னர் திருப்பி அமைச்ச இந்த மசோதாவை திருப்பி அவங்க அனுப்பிச்சாங்கன்னா மறுபடியும் வந்து ஒரு ஜனாதிபதிக்கு அனுப்புவார். ஆனால் ஜனாதிபதி மட்டும் என்ன பண்ணுவார், வாங்கி வச்சுட்டு ஏடிஎம்கே ஆட்சியில் என்ன பண்ணாலும் அதே மாதிரி. ஏன்னா பாஜக கவர்மெண்ட்டுக்கு ஆதரவாக இருக்கு, பாஜக மட்டுமே ஆதரிக்குது தமிழ்நாட்டில் இந்த நீட் எக்ஸாம், வேற யாரும் ஆதரிக்கல. அப்போ மேலே போச்சுன்னா திருப்பி ஜனாதிபதி அதே மாதிரி தான் வச்சுட்டு இருப்பாரு, திருப்பி அனுப்ப மாட்டார். அப்போ இதுக்கு என்ன தான் விடியோ காலம்? சட்டத்தின் மூலம் தான் விடியோ காலம் காண முடியும். இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ஃபுல் அரசியல் சாசன பெஞ்ச் போட்டு விசாரிக்கலாம்னு ஒரு விஷயம் இருக்கு. அதே ஃப்ரெஷ்ஷாக ஒரு மனுவை போட்டு நீங்கள் அதை வந்து அந்த பெஞ்சை உருவாக்கி அதெல்லாம் வந்து இப்போ நடக்கிற காரியம் இல்லை. அது இப்போ ஆரம்பித்தா கூட 3 வருஷம் ஆகும். திமுக பண்ண ஒரு சின்ன ஒரு குளறுபடி என்னன்னா, பிரச்சாரத்தின் போது ஓவராக பிரச்சாரம் பண்ணது, நாங்கள் வந்து நீட் இருக்காது அப்படின்ற மாதிரிலாம் பண்ணது, அது தப்பு. ஆனால் எலெக்ஷன் ப்ராமிஸ் கொடுக்கும்போது நாங்கள் வந்து தீர்மானம் நிறைவேற்றி அனுப்போம் தான் சொல்லியிருக்காங்க. பேச்சு கொஞ்சம் அதிகமாக பேசிட்டதுனால இப்போ திமுக வந்து ஒரு குற்றவாளி குண்டில் நிற்கிற மாதிரியான ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கு என்பது தான் என்னுடைய கருத்து.
ஆளுநர் ரவி அவர்கள் வந்து இப்போ அந்த தீர்மானத்தை வந்து திரும்ப அனுப்பி இருக்கிறது, அரசியல் ரீதியாக எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகுது உங்களுக்கு படுது?
ஏற்கனவே வந்து மத்திய அரசோட வந்து ஒரு இணக்கமான போக்கு வந்து ஸ்டாலின் கையாளணும்னு விரும்பினா கூட மத்திய அரசோட பல நடவடிக்கைகள் வந்து ஒரு நிச்சயமாக வந்து ஒரு அவரை வந்து ஒரு நேர் எதிராக நிற்கிற நிலைக்கு தான் தள்ளப்பட்டிருக்கிறத நம்ம பாக்குறோம் நம்ம ஆக்சுவலா. ஏன்னா இவங்க வந்து பொதுவாகவே வந்து ஒரு ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டு தான் டிஎம்கேவோட ஸ்டாண்டு. அந்த கூட்டணி கட்சிகள்லாம் ஒரே அஜெண்டா என்னன்னா ஒரு மதவாத சக்தியான பாஜகவை தமிழ்நாட்டில் நுழைய விடக்கூடாது. அதுதான் அந்த அடிப்படையில அவங்க ஒருங்கிணைந்து இங்க தமிழ்நாட்டில் கூட்டணி அமைச்சு போட்டி போடுறாங்க. அதே மாதிரி மாநிலத்திலோட அதிகாரங்களை பறிக்கிற ஒரு விஷயங்களை தொடர்ந்து பாஜக கவர்மெண்ட் செஞ்சுட்டு வராங்க. அதே மாதிரி மக்கள் விரோத சட்டங்கள்னு சொல்லிட்டு திமுக கூட்டணி கட்சிகள் சொல்ற விஷயங்கள், அது வேளாண் சட்டங்களாகட்டும் சிஏஏ சட்டங்களாகட்டும் போன்ற பல சட்டங்கள், இப்போ கூட மீனவர்களுக்கு எதிரான ஒரு சட்டங்கள் போட்டிருக்காங்க. அது மாதிரி பல விஷயங்கள் பலரை பாதிக்கிற மாதிரியான மொழியை திணிக்கிறது, சன்ஸ்கிரிட்டை திணிக்கிறது, இந்தியை திணிக்கிறது, இந்த மாதிரி பல விஷயங்கள். அதே மாதிரி ஐஏஎஸ் ஐடிஎஸ் ஆஃபீஸர் டிரான்ஸ்ஃபர் நாங்கள் போடுவோம் மாநில அரசு சம்மந்தம் இல்லாமல், ஸோ பல விஷயங்கள் ஃபண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணாது இருக்கிறது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, திமுக ஆட்சி வந்து பாஜகவுக்கு எதிரான ஆட்சி, பாஜகவுடைய சித்தாந்தத்துக்கு எதிரான ஆட்சி, ஸோ அதை கவுக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. இந்த திமுக என்ன நினைக்கிறாங்க, இந்த பாஜகவோட சித்தாந்தம் தமிழ்நாட்டில் வரக்கூடாது, இது இந்துத்துவ ஐடியாலஜி தமிழ்நாட்டில் நுழையக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ இது வந்து ரெண்டு திராவிட சித்தாந்தம் பாஜகவுடைய இந்துத்துவ சித்தாந்தத்துக்கு இடையில் நடக்கிற ஒரு போட்டி. இது அதிமுக திமுக போட்டி மாதிரி கிடையாது, இது வேற வேற இது ஐடியாலஜிக்கல் வார் இது ஆக்சுவலா. ஸோ இந்த வாரில் வந்து திமுகவும் பாஜகவும் எதிரெதிர் நிலைப்பாட்டில் தான் இருப்பாங்க. பாஜக தொடர்ந்து வந்து கவர்னர் மூலமாக பலவிதமான இடைஞ்சல்களை இனிமேல் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு பாக்குறேன். ஸ்டாலின் அவர்களும் வந்து மம்தா மாதிரி துணிஞ்சி களத்துல இறங்கி அவரும் வந்து ஃபைட் பண்ண வேண்டிய நெசசிட்டி இருக்கு. ரொம்ப வளவழா குழவழான்னு இருந்தாருன்னா வந்து அது அரசியல் நிலைப்பாட்டில் வந்து அவருக்கு பின்னடையை சந்திக்க வேண்டியிருக்கும், எதிர்க்க வேண்டிய விஷயத்துல. அதனாலதான் வேளாண் சட்டம் சிஏஏ அசம்பிளியில் தீர்மானம் போட்டாரு. பல விஷயங்களுக்கு வந்து மத்திய அரசு சேர்த்து அதிகாரத்தை பிடுங்கும் போது குரல் கொடுக்கறது ஸ்டாலின் மட்டும்தான் குரல் கொடுக்கிறாரு. பெரும்பாலான இந்திய முதல்வர்கள் மாநில முதல்வர்கள் யாருமே குரல் கொடுக்க தயங்கினா கூட ஸ்டாலின் வந்து குரல் கொடுக்கிறாரு. அது மாதிரி இருக்கிறப்போ வந்து நிச்சயமாக திமுகவுக்கும் பாஜகவுக்குமான அந்த இடைவெளி அந்த அந்த மோதல் போக்கு இன்னும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. அது வந்து தமிழ்நாட்டு மக்கள் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க, யார் வந்து தமிழக மக்கள் நலன்களுக்கு விரோதமாக இருக்காங்கன்னு பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதனால வந்து மோதல் போக்கு நீடிக்கும், மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே உள்ள மோதல் போக்கு கண்டிப்பா நீடிக்கும்.
இப்ப நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை பொறுத்த அளவுல அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி வந்து முறையும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல, ஆனா இந்த கூட்டணி முறிஞ்சிருக்கு. இது பாரதிய ஜனதா கட்சிக்கு தானே நட்டம், நீங்க எப்படி பாக்குறீங்க பிரியன்?
அதான் சார், இந்த ரெண்டு பேர் கூட்டணி வந்து 2019 இருக்கு சார். 2019 இவங்க எந்த எலெக்ஷன்ஸ் வின் பண்ணல. 19 தோத்தாங்க, 27 மாவட்டத்திலையும் தோத்தாங்க, ஊரக எலெக்ஷன் தோத்தாங்க, அசம்பிளிலையும் தோத்தாங்க. பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் அடிப்படையா இருக்கிற வாக்கு சதவீதம் 2016 தனியா நின்ற போது 3%, அதுக்கு மேல கிடையாது ஆக்சுவலா. ஸோ அதுபடி இருக்கும்போது வந்து பாஜக ஏடிஎம்கேயோட வாக்கு சதவீதம் இப்போ எலெக்ஷனுக்கு எலெக்ஷன் மாறும், மினிமமா வந்து ஒரு 25% ஓட்டு கண்டிப்பா அதிமுகவுக்கு இருக்கு. அது வந்து ஜெயலலிதா இருக்கும்போது 41-44 வரையும் கூட போனதெல்லாம் உண்டு, அது தனியா நிற்கும் போது போனது உண்டு. அதுக்காக இபிஎஸோட ஆட்சியில வந்து அது வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல 19 குறைஞ்சி அப்புறம் அசம்பிளி எலெக்ஷன்ல 33 போனதை நம்ம பார்த்தோம். இப்போ ஏடிஎம்கேக்கு ரெண்டு விதமான பிரச்சனைகள் சார். ஒண்ணு வந்து ஏடிஎம்கே வந்து இரட்டை தலைமையில ஒரு குழப்பமான தலைமை, கீழே இருக்கிற தொண்டர்களுக்கு வந்து கட்சி வந்து ஒரு குழப்பத்துல இருக்கு. அந்த ரெண்டு பேருக்கு நடுவில் நடக்கிற பவர் ஸ்ட்ரகிள் போட்டி, அவங்க ஒருத்தருக்கு மாதிரி ஒருத்தர் அறிக்கை விட்டுட்டு தான் தான் வந்து தலைவர்ன்ற மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் காமிச்சுட்டு இருக்கிற விஷயங்கள், இது வந்து அவங்களுக்குள்ள இருக்கிற போட்டி வந்து கட்சியில வந்து கீழ் லெவல் வரையும் வந்து ஒரு பெரிய கோஷியை வந்து ஏற்படுத்தி இருக்கிறத நம்ம பாக்குறோம். அதனால மக்களுக்கு என்ன இருக்குன்னா, ஏற்கனவே டிடிவி நேரம் சசிகலாலாம் பிரிஞ்சு போயிருக்கிறது, அவங்களுக்கு என்ன செல்வாக்கு இருக்குன்னு நமக்கு தெரியாது, இருந்தாலும் பிரிஞ்சு போயிருக்கிறதுன்றது ஃபேக்ட் தானே. அதனால மக்களுக்கு என்னன்னா, ஏடிஎம்கே பிரிஞ்சு போய் கிடக்கு, இரட்டை தலைமையில அது குழப்பமா இருக்கு அப்படின்ற விஷயம் மக்கள் பார்வையிலேருந்து அப்படி இருக்கு. அதனாலதான் அதுக்கு வந்து ஈவன் இப்போ வரப்போற நகர்மன்ற எலெக்ஷன்ஸ்ல கூட அதுக்கு எதிர்பார்க்கிற ஓட்டு அதுக்கு கிடைக்காது அப்படின்றதுதான் என்னுடைய கருத்து. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ வந்து பாஜகவும் பாஜக இருக்கக்கூடாது ஒரு நம்பர் ஒன் அதிமுகவுக்கு. ஒன்று, அது வந்து எல்லோரையும் அரவணைத்துக் கொண்டு கட்சி கட்டுக்கோப்பாக ஒற்றை தலைமையின் கீழ் இயங்க வேண்டும் என்பது தொண்டர்களின் எதிர்பார்ப்பு. சசிகலா, டிடிவி, தினகரன் எல்லாம் சேர்த்துட்டு அப்போதான் மக்கள் பார்வையில் அந்த கட்சி மீண்டும் வலுப்படும், திமுகவுக்கு ஒரு சரியான எதிரியாக எதிர்கட்சியாக செயல்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது வந்து பாஜக கூட்டணியை விடணுன்றதான் கீழே இருக்கிற தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பு. அந்த அந்த எதிர்பார்ப்பு நிறைவேற்றியிருக்காங்க. அந்த எதிர்பார்ப்பு, அந்த எதிர்பார்ப்போட இந்த ஒற்றை தலைமை பிளஸ் எல்லோரும் ஒருங்கிணைந்தாங்க வச்சுக்கோங்களேன், ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆப்போசிஷனா வந்து ஏடிஎம்கே வந்திருக்கும். அது இப்ப வாய்ப்புகள் குறைஞ்சு போச்சு. இப்ப என்ன, அவங்க ஒன்றுபடலை, அதனால அந்த குழப்பம் அப்படியே நீடிச்சு இருக்கு ரெண்டு பேர் நடுவில். அது கீழ் லெவலையும் இருக்கு. பாஜக வீட்டு வந்து சிறுபான்மையோர் ஒட்டு கிடைக்கும்னா எதிர்பார்த்த நிலையில இருந்த அண்ணாமலை என்ன சொல்றாரு, நாங்க 2024 எங்க கூட்டணி தொடரும்ன்றாரு. எடப்பாடி என்ன சொல்றாரு, நாங்க வந்து மத்தியில வந்து தேசிய என்டிஏல இருக்கும் அப்படின்றாரு. இது ரெண்டும் என்ன இருக்குன்னா, மீண்டும் அதிமுகவுக்கு சிறுபான்மையோர் ஓட்டு ஸ்ட்ரெயிட்டே 12% ஓட்டு அடி வாங்குது. ஏன்னா நீங்க 2024 மோடியை மீண்டும் பிரைம் மினிஸ்டர் ஆக்குறதுக்கு நாங்க வந்து அதிமுகவும் பாஜகவும் ஒன்னா இருக்குன்னா எந்த சிறுபான்மையோர் உங்களை நம்பி ஓட்டு போடுவாங்க இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது. அதனால வந்து அவங்க அதிமுகவுக்கு பிரிஞ்சிருந்து போய் கூட சிறுபான்மையோர் ஓட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கும் பாக்குறோம். இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, இந்த பாஜக அதிமுக ஓட்டுன்றது ரெண்டுமே ஒன்னா சேர்ந்தாதான் பலனிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. ரெண்டுமே ஓவர்லேப் ஆகும், அந்த அவங்களோட ஓட் பேங்க் வந்து ஓவர்லேப் ஆகிற ஓட் பேங்க். இந்த ரெண்டு கட்சிக்கும் ஆதரவாளர் ஒத்தனை இருப்பான். இந்த மாதிரி நிறைய ஓவர்லேப் ஆகிற ஓட் பேங்க் இருக்கு. ஸோ ஒரு வார்டில் வந்து பாஜக அதிமுக ரெண்டு நின்னா யாருக்கு ஓட்டு போடுதுன்னு பாத்தீங்கன்னா, இப்போ கன்னியாகுமரி, திருப்பூர், கோயம்புத்தூர் அந்த மாதிரி மாவட்டங்களில் வந்து என்ன பண்ணுவான், அவன் பாஜகவுக்கு ஓட்டு போடுறான். அப்போ அதிமுக காரணத்தில் ஓட்டு கிடைக்காது. அப்போ அதிமுக தோல்வியடையும், பாஜகவும் வெற்றி பெறுற அளவுக்கு வாக்குகள் வாங்காது. ஏற்கனவே வந்து மக்கள் நீதி மய்யம், நாம் தமிழர், பாமக, தேமுதிக இந்த மாதிரி தினகரன் இந்த மாதிரி ஓட்டுகள் பிரியும் போது இந்த பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் ஓட்டு பிரியும்னு வச்சுக்கோங்களேன். அப்ப ஆளு அதிகாரத்துல இருக்க திமுகவுக்கு, நல்ல கூட்டணியோடு இருக்கிற திமுகவுக்கு அட்வான்டேஜான ஒரு விஷயம். ஏற்கனவே ஆட்சியில் இருக்கிறதுனால மக்கள் வந்து அதிகாரத்தில் இருக்கிற கட்சிக்கு தான் பெரும்பாலும் உள்ளாட்சி எலெக்ஷன்ல ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரெண்டாவது பண பலம், அதிகார பலம்லாம் வந்து இயல்பாகவே வந்து ஆளுங்கட்சிக்கு தான் இருக்கும் உங்களுக்கு. அப்படி இருக்கும்போது திமுகவுக்கான வெற்றி வாய்ப்பு கூடும். ஸோ அதிமுக வந்து பாஜகவை விட்டு பிரிஞ்சது வந்து பெரிய விஷயம் இல்லை. பிரிஞ்சதோட சைவல்டேனியஸா தங்களுடைய கட்சியெல்லாம் ஒத்துழையாக்கி ஒரு இண்டிவிஜுவலா ஒத்தையை தலைமையின் கீழே அந்த கட்சி வரணும். அப்போ பாஜகவோட இல்லாமல் நீங்க தனியாக நின்னீங்கன்னா உங்களுக்கு உங்க மேல சிறுபான்மையோட நம்பிக்கை வரும். எதிர்காலத்தை பத்தி நீங்க எதுவும் பேசக்கூடாது, பாஜகவோட இருப்பேன் இருக்க மாட்டேன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஏன்னா அது மாதிரிலாம் சொன்னீங்கனாலே உங்களுக்கு நம்பிக்கை எழுந்துருவாங்க சிறுபான்மை மக்கள். ரெண்டாவது, வெறும் சிறுபான்மை மக்கள் மட்டுமே பாஜகவுக்கு எதிராக தமிழ்நாட்டில் இருக்காங்கன்ற ஒரு விஷயம் வந்து கட்டமைக்கப்படுகிறது. அது வந்து தவறான ஒரு கருத்து. சிறுபான்மையோர் வட்டாரத்துக்கு வெளியில ஒரு பெரிய பாஜகவுக்கு எதிரான ஓட் பேங்க் தமிழ்நாட்டில் இருக்கு. அந்த ஓட் பேங்க் வந்து மோடியோட கொள்கைகள் பிடிக்காம, அது வேளாண் கொள்கைகளாகட்டும், வேறு பல கொள்கைகளாகட்டும், இப்போ இந்திய திணிக்கிறது, மொழியாக திணிக்கிறது போன்ற விஷயங்களாகட்டும், இதெல்லாம் பிடிக்காத ஒரு சிறுபான்மையோருக்கு வெளியில ஒரு ஓட் பேங்க் இருக்கு. அந்த பெரிய ஓட் பேங்க்கும் கிட்டத்தட்ட வந்து அதிமுகவுக்கு ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்புகள் குறையதை நம்ம பார்க்குறோம். அதனால வந்து அதிமுக ரெண்டு விதமான ஆக்ஷன் செய்யணும். அதில் ஒன்று செஞ்சிருக்காங்க, தாமதமாக செஞ்சிருக்காங்க, செஞ்சதும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கு. அதனால இந்த தேர்தலையும் அவங்க ஓட் பேங்க் வந்து ஓவரலா பாருனால அவங்க ரெண்டு பேருக்குமே யாருக்குமே லாபம் இருக்காது. ஓவராலா தமிழ்நாடு அளவில் பரந்த லெவலில் பார்க்கும்போது பெரிய ஆதாயம் இருக்காது. இவங்க ரெண்டு பேர் ஓட்டும் பிரியறதுனால திமுகவுக்கு அட்வான்டேஜ். இவங்க எப்போ ஏடிஎம்கேக்கு லாபம் கிடைச்சிருக்குன்னா, பாஜகவையும் பிரிஞ்சு ஒரு ஒற்றை தலைமைக்கு வலுவாக இந்த கட்சி தினகரன் எல்லாரும் சேர்த்துட்டு இணைஞ்சிருந்தாங்கன்னா அப்போ இந்த கட்சிக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இப்போ தற்சமயத்துக்கு அது இல்லைன்றதுதான் என்னுடைய கருத்து. அண்ணாமலை போன்றவர்கள் வந்து 2024 தொடர்ந்து சொன்னது மூலமாக இருக்கிற சிறுபான்மையோர் ஓட்டு கிடைக்கிற வாய்ப்பையும் அவர் கெடுத்துட்டாரு. அதே மாதிரி எடப்பாடியை வந்து நாங்கள் மத்தியில் கூட்டணியில் இருக்கோம் சொன்னது மூலமாக சிறுபான்மையோர் வந்து நீங்கள் பாஜகவோட இருக்கிறதுக்கு நாங்கள் எதுக்கு உங்களை ஓட்டு போனாலும் அவங்க நினைப்பாங்க, போட மாட்டாங்க. ஸோ கடந்த தேர்தல்கள் என்ன நடந்ததோ அதுதான் இந்த வாட்டி சிறுபான்மையோர் ஓட்டு அதிமுகவுக்கு கிடைக்காது.
மிக நன்றி பிரியன் அவர்களே.
தேங்க்ஸ் சார்.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.